உண்டு ஓர் உன் பொருள் என்று உணர்வார்க்கு எல்லாம் பெண்டிர் ஆண் அலி என்று அறி உண்கிலை தொண்டா நேர்க்கு உள்ளவா வந்து தோன்றினாய் கண்டும் கண்டினேன் என்ன கண் மாயமே. இந்த பாடல்ல பெருமான் தன்னை ஆட்கொண்ட திறத்தை சொல்லுகிறார். உண்டு ஓர் ஒன் பொருள் என்று உணர்வார்க்கு எல்லாம் இந்த உலகத்துல சிறந்த முதல் பொருள் ஒன்று உண்டு. உண்டு ஓர் ஒன் பொருள், இந்த ஒன் பொருள் என்பதற்கு ஒப்பற்ற பொருள் என்று பொருள். அதுவே வேறு இடத்துல வரும்போது மக்கச்செல்வம் என்று குறிக்கப்படும். அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன் பொருளும் நீ. அந்த ஒன் பொருள் என்பது மக்கச்செல்வத்தை குறிப்பது. இங்க ஒன் பொருள் என்று சொல்லப்படுவது ஒப்பற்ற பொருள். இறைவன் தன்னிகரற்ற பொருள், அவனா ஒப்பற்ற பொருள் என்று போற்றப்படுகின்ற பெருமான். அதனால உண்டு ஓர் ஒன் பொருள் என்று உணர்வார்க்கு எல்லாம், எல்லாராலையும் ஒரு ஒன்பொருள் இருக்கிறது, நமக்கு மேல ஒரு சிறந்த ஒரு பொருள் இருக்கிறது என்பதை எல்லோரும் உணர்ந்து இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டா இல்ல, எல்லாராலையும் உணர முடியல. உணர்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள் நமக்கு மேல் ஒரு சக்தி இருக்கிறது, ஒரு பொருள் இருக்கிறது. அந்த ஒரு பொருள் என்ன என்பதைத்தான் சொல்லக்கூடியவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையா சொல்லுவாங்க. இதுதாங்க மேலான பொருள், இதுதான் மேலான பொருள் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையாக சொல்லுகிறாங்க. அதுல நம்முடைய நெறியானது சிவமே எல்லாவற்றுக்கும் மேலான பொருள் என்பதை நம்முடைய நெறி நமக்கு எடுத்து சொல்லுகிறார். எனவே உண்டு ஓர் ஒன் பொருள் என்று உணர்வார்க்கு எல்லாம், சரி அப்படி நாம் உணர்கின்றவங்களுக்கெல்லாம், அப்படி உணர்கின்ற அடியவர்கள் அனைவருக்கும் சரி அந்த பொருள் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா ஆண் என்று சொல்லலாமா, பெண் என்று சொல்லலாமா, அலி என்று சொல்லலாமா அப்படின்னு ஒரு வாக்கு. இறைவர் ஆண் என்ற நிலையிலும் பெண் என்ற நிலையிலும் இருகூறாக நிற்கக்கூடிய நிலையில் மாதுரு பாகனாகவும் நிற்பதனால அவரை எப்படி என்று சொல்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி போல வைத்திருக்கிறார். அப்பர்சாமியுடைய தேவாரத்துல பாத்தீங்கன்னா தெரியும், பெண்ணோடு ஆனந்து பேசற்கு அறியவன் வண்ணமில்லி வடிவு வேறாயவன் கண்ணில் எண்மணி கச்சி ஏகம்பனி என்று குறிப்பார். பண்ணின் பழத்தில் இன்சுவை, பாலில் இவ்வாறு இறைவன் இப்படிலாம் இருக்கக்கூடிய பெருமான் பெண்ணோடு ஆணிந்து பேசற்கு அறியவன்பர். அவரை பெண் என்று சொல்லலாமா, ஆண் என்று சொல்லலாமா, இல்ல அலி என்று சொல்லலாமா கேட்டா என்ன சொன்னாலும் அந்த சொல்லை கடந்து நிற்பவன். நீங்க என்ன வேணாலும் சொல்லிக் கொள்ளலாம். எனவே பெண் என்றும் ஆண் என்றும் அலி என்று சொல்லக்கூடிய நிலைகளை துணிந்து சொல்வதற்கு அப்பாற்பட்டு நிற்கின்றான் நம்முடைய பெருமான். எனவே அதைத்தான் சொல்ற பெண்டிர் ஆண் அலி என்று அறி உண்கிலை தொண்டனேர்க்கு உள்ளவா வந்து தோன்றினாய். ஆக இவ்வாறு நீங்க பெருமானை பெண் என்றும் ஆண் என்றும் அலி என்றுமாக சொல்லுகிற நிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பெண் என்று சொல்றது எதனால சொன்னார் அது கொஞ்சம் ஆழமா சிந்திச்சீங்கன்னா, இறைவனுடைய கருணைக்கு சக்தி அப்படின்னு பேர். அந்த கருணையை பெண் என்று சொல்லுகிற வழக்கம் உண்டு. அதனாலதான் நம்முடைய நூல்ல பார்க்கும் பொழுது அம்மையை அவள் என்ற வகையில எடுத்து நம்ம காட்டுகிறோம். இறைவன் இறைவனுடைய சக்தி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப சிவன் சக்தி அப்படின்னு ரெண்டா பார்க்கிறோம். அவனுடைய கருணை ஆற்றல் அப்படிங்கறதுக்கு சக்தின்னு பேர். அந்த சக்திக்கு ஒரு வடிவம் உண்டா அப்படின்னு கேட்டா சக்தி வடிவம் இல்லதான். ஆனால் நாம் உணர்ந்து கொள்வதற்காக ஒரு சிவாலயத்துல ஒரு கோயில போனா, இப்ப நம்ம ஊர்ல இருந்துட்டா பன்னார் மொழியம்மை, அவிநாசி எடுத்துக்கொண்ட கருணாம்பிகை, முருகன் முன் எடுத்துக்கிட்டா முயங்கு பூன்முலை அம்மை இப்படின்னு சக்தி என்பது கண்ணுல காணக்கூடியது அல்ல. ஆனாலும் அதை உணர்ந்து கொள்வதற்காக இறைவன் இறைவனுக்கு ஒரு சக்தி இருக்குதப்பா அப்படிங்கிற அந்த சக்தி, அந்த ஆற்றல் என்பதை ஆற்றல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பல வகையாக நிற்கிறது. அந்த ஆற்றல் இப்ப நீங்க மின்சாரம் என்பது ஒரு பொருள் தான், ஆனா அது பல்வேறு நிலைகளை, குளிர்ச்சியாகவும் இருக்கும், வெப்பமாகவும் இருக்கும், காற்றாகவும் இருக்கும், இயங்கும் சக்தியாகவும் இருக்கும், பல்வேறு சக்தியாக அது வெளிப்படுகிறது. மின்சாரம் என்கின்ற அந்த ஒரு பொருள் அதனுடைய ஆற்றல் என்று வரும்போது அது பல்வேறு வகையில நின்று நிற்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோல சக்தி என்று சொன்னா ஒன்றுதான், அது நம்ம நூல்ல பார்த்தீங்கன்னா பராசக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பரனது சக்தி பராசக்தி. அந்த பராசக்தி கீழே தடத்துல இறங்கி வரும்போது ஆதிசக்தி என்கின்ற வண்ணம் திரோதான சக்தி என்றும், இன்னும் மேல கீழே விரிய வரும்போது இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்றுமாக விரியும். அப்ப சக்தியை ஐந்தாக சொல்லுகிற வழக்கம் உண்டு. ஒரே சக்தி தான், ஏன் அஞ்சா சொல்லுகிறீங்கன்னா தொழில் வேறுபாடு காரணமாக அந்த சக்திக்கு வேறு வேறு பேர். சக்தி ஒண்ணுதான், மறைப்பை செய்கின்ற பொழுது மறைப்பு சக்தி, அருளை செய்கின்ற பொழுது அருள் சக்தி, நம்முடைய அறிவை வெளிப்படுத்தும் போது ஞானசக்தி, நம் விருப்பத்தை வெளிப்படுத்தும் போது இச்சாசக்தி, நம்முடைய தொழிலை வெளிப்படுத்தும் போது கிரியாசக்தி. நம்மகிட்ட என்ன இருக்குதோ இருக்கிறத வெளிப்படுத்த வேண்டும். அப்படி வெளிப்படுத்தும் போது சக்தி பல்வேறு வகையான பெயரை பெறும். இந்த சக்தி அனைத்தையும் உடையவன் இறைவன், இறைவனுக்கு சக்தன் அப்படின்னு பெறும். சக்தியை உடையவன் சக்தன் என்று சொல்வது. இந்த சக்தி அந்த பொருளுக்குள் அடங்கி நிற்கும். ஆலமரத்தில் அதனுடைய முளைக்கும் திறனானது அந்த விதைக்குள் அடங்கி கிடக்கிறது. அப்ப விதை என்ற வடிவத்துல விதைதான் கண்ணுக்கு தெரிகிறது, அதுக்குள்ளக்கூடிய ஆற்றல் என்பது மறைந்து கிடக்கிறது. அந்த ஆற்றல் எப்ப வெளிப்படுகிறது? அதை மண்ணுக்குள்ள போட்டு கொஞ்சோண்டு தண்ணீர் வார்த்து கொஞ்சம் சூரியனுடைய கதிர்கள் சென்று அந்த மண்ணை வெப்பப்படுத்த அப்படியே காற்று வந்து தடவை இதெல்லாம் கூட சேர சேர விதைக்குள் இருக்கக்கூடிய ஆற்றல் முளை வெளியே வர தொடங்குகிறது. இதான் அதனுடைய நிலை. இப்படி அதாவது துணை காரணங்கள் சேருகின்ற பொழுது சக்தி வெளிப்படுகிறது. நம்மகிட்டயே நிறைய சக்தி இருக்கும், அது எங்க யாருவோட சேருதோ அதை பொறுத்து நம்ம இருக்கிற சக்தி வெளிப்படுங்க. நல்லவர்களோடு நீங்கள் சேருவீர்களானால் உங்களுடைய நல் நற்பண்புகள் உங்க உள்ளத்துல கொட்டி கிடப்பதெல்லாம் வெளிப்படும். தீயவரோடு உங்களுடைய கூட்டு இருக்குமானால் அவர்களுக்கு தக்கவாறு இருக்கிற அறிவு வெளிப்பட்டு நிற்கும். இதுதான் நமக்கிட்டையும் இருக்கக்கூடிய நிலை. எனவே சக்தி என்பது பல்வேறு நிலை செய்வது. அப்ப அந்த சக்தியை சொல்லும் போதெல்லாம் பெண் என்று சொல்லுகிற வழக்கம் உண்டு. அதத்தான் இங்க வந்து சக்தி என்கிற பொருளால குறித்திருக்கிறார்கள். இப்ப இறைவனை பெண் என்று சொல்லலாமா அப்படின்னா, அந்த இடத்துக்கு பெண் என்பது இறைவனுடைய எண்குணம் என்று சொல்லக்கூடிய குணங்களில் ஒன்று பேரருள் என்கின்ற அருள். அந்த அருளைத்தான் இங்க அம்பிகை என்று சொல்லப்பெறுகிற அந்த ஒன்றை பெண் என்ற சொல்லால குறித்திருக்கிறார் மணிவாசக பெருமான். எனவே இந்த அந்த வகையில பாத்தீங்கன்னா அம்பிகை என்பதைத்தான் இங்க கொடுத்திருக்கிறார். இறைவனும் இறைவியும் குண குணி சம்பந்தம் என்பது சித்தாந்தம். இறைவன் எப்படிப்பட்டவன், இறைவன் குணத்தை உடைய பொருள் குணி பொருள் என்று பேர். இதை ரெண்டையும் பிரிக்க முடியாது. அதாவது சில பொருளை பிரிக்கலாம், சில பொருளை பிரிக்க முடியாது. இப்ப நாம இருக்கிறோம், உயிர் இறைவன் இருக்கிறான். இந்த ரெண்டு பொருளை பிரிக்க முடியுமானா? ஆம், நாம் வேறு அவன் வேறு, இறைவன் வேறு நாம் வேறு. அதுக்கு நிறைய சொல்லலாம். நம்ம ஏற்கனவே திரும்ப திரும்ப படிச்சதுதான், இறைவன் பேராற்றல் உடையவன், பெரும் கருணை உடையவன், எட்டு குணம் உடையவன் இறைவன். நாமெல்லாம் முக்குணம் உடையவர்கள். இறைவனுக்குரிய எட்டு குணத்துல மூணை வச்சிருக்கிறோமான்னு கேட்டா, அவனுக்கு இருக்கிற எட்டு குணம் வேறு, நமக்கு இருக்கிற முக்குணம் என்பது வேறு. இறைவனுக்கு எட்டு குணம் உண்டு, எட்டு குணம் உண்டுனா ஏதோ எட்டுல மூணு நம்மகிட்ட இருக்குமாட்டு இருக்குது, அப்படிலாம் இல்லைங்க. எட்டில் மூணு நம்மகிட்ட எல்லாம் இல்ல, இந்த எட்டு வேற, நம்ம இருக்கிற மூணு வேற. அவனுக்கு இருக்கிறது பேரருள், பேராற்றல், இயற்கை உணர்வினன், எல்லாம் கடந்து நிற்பவன், எல்லாவற்றிலும் கலந்து இருப்பவன். இப்படி அவனை பட்டியல் போட்டீங்கன்னா எட்டு என்பது வேறு. நமக்கு இருக்கிற மூணு என்பது என்னன்னு கேட்டா, நமக்கு ரஜோ குணம், தமோ குணம், சாத்துவ குணம் என்கின்ற மூன்று குணம். இந்த குணம் தான் நம்மகிட்ட இருக்குது. அவனுக்கு என் குணம் என்பது வேறு, நமக்கு முக்குணம் என்பது வேறு. ஏதோ எட்டுல ஒன்று மூணு இருந்தா கூட என்ன சொன்னா, சார் எட்டுக்கு மூணு அஞ்சுக்கு தானே இங்க போச்சு, மூணு நம்மகிட்ட தானே இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சமாதானமா ஆகலாம். அது வேற இது வேற, என்டையர் டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த பக்கம் இருக்குதுன்னா அது அந்த பக்கம் இருக்குதுங்க. இது நமக்கு இருக்கக்கூடிய குணங்கள், நமக்கு நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருப்போம். இப்ப காலையில எந்திரிக்கும் போது நல்லா அமைதியா எந்திரிப்போம், இன்னைக்கு எந்திரிச்சு நல்லா நிக்கலாம், சாமி நல்லா நிம்மதியா கும்பிடணும், இதை பண்ணணும், இதை படிச்சிடலாம், அதை படிச்சிடலாம் அப்படின்னு நின்றுப்போம். ஒரு போன் வருங்க, எடுத்து பேசின ஆரம்பத்துக்கு அப்புறம் நம்ம அறிவு ஊரை காணாம போயிடும். அப்புறமேல் பார்த்தா என்ன, மனுஷன் எந்திரிக்கும் போது நல்லா தான் இருந்தாரு, இப்ப என்ன ஆயிடுச்சுனாரு, சிடு சிடுன்னு இருப்பாரு, கோபமா இருப்பாரு, அதை பண்ணது கட்டி சத்தம் போட்டு கிடப்பாரு. இப்ப அந்த சாத்வீக குணம் என்ன ஆகி போச்சு, ரஜோ குணத்துல போய் நின்னு சில நேரங்கள்ல அது போன் வந்துச்சுன்னா என்ன போங்க, நாம ஒரு நல்லது நினைச்சு நாம பண்ணுனா இப்படி எல்லாம் பேசுனா என்னத்தங்க பண்றது. சில சிவானு விட்டுலாம் கம்மனு எங்க இந்த வம்பு நமக்கு, என்னமோ பண்ணிட்டு போறாங்க, யாரோ என்னமோ பண்ணட்டுங்க, நமக்கு எதுக்கு இந்த வம்புங்க, சிவசிவான் இருப்போம் அப்படின்னு அந்த வேகம் என்ன வந்துறீங்களா, அதையே கீழே போய் கம்முன்னு கடக்கலாம் அப்படின்னு. இது தமோ குணத்தின் வெடிப்பார். இப்படி வேகமா இருப்போம், அப்புறம் அப்படியே மாறுவோம், அப்புறம் யாராவது ஒருத்தர் வருவாங்க, ஒரு பெரியவங்க வந்தாங்க, இப்படிலாம் இருக்குதுங்க. ஏங்க என்னங்க, என்னைக்கு தாங்க யாருமே சொல்லாம இருக்கிறேன், எப்பவுமே சொல்லதாங்க, இதுக்கு போய் ஏங்க மனசு வந்து போறீங்க அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் அப்படியே தெம்பாகுங்க, அப்படியே கொஞ்சம் அந்த சமூக குணத்திலிருந்து அப்படியே சாத்விக குணத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேருவோம். இப்படி ஒரு நாள்ல நாம மாறுகிற குணம் இருக்கு பாருங்க. ஒரே இன்னைக்கு சாத்விக குணத்திலேயே இருந்துருவோம், இன்னைக்கு ரஜோ குணத்திலேயே இருந்துருவோம், அப்படிலாம் நமக்கு பட்டியலே கிடையாதுங்க. ஒரு நிமிடத்துக்கு நிமிடம் குணம் மாறிக்கிட்டே இருக்கும். சில பேர்த்த பார்த்தாவே குணம் மாறிடும். இதுதான் நம்முடைய நிலை, இது நமக்கு இயல்பாக நடக்கும். எனவே நமக்கு இருக்கிற முக்குணம் என்பது வேறு, இறைவனுக்கு இருக்கிற எண்குணம் என்பது வேறு. இறைவனுக்கு இருக்கிற எண்குணம் என்பது எந்த காலத்தும் அவனை விட்டு நீங்கவே நீங்காது. நமக்கு அப்படி இல்லை, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி வையத்தால நம்முடைய தமோ குணத்தை கொஞ்சம் கொஞ்சமா வென்று, ரஜோ குணத்தை கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா வென்று ஒரு நாளைக்கு சாத்திவிய குணத்துக்கு போயெல்லாம் அதுலேயே நிற்பதுக்கு முயற்சி செய்யலாம். அதுலேயே போய் நின்று விட்டா இந்த ரெண்டு குணம் தலை தூக்காது. அப்படி தலை தூக்காத இடம் ஒன்று உண்டு, அது இல்லாம இல்ல இருக்கும், அது அடங்கி கிடக்கும். அதுதான் திருந்து சாத்வீகம் என்கின்ற குணம். அந்த இடத்துக்கு போய் நிற்கும் போது மற்றெல்லாம் தொழில்படாம நிற்கும். இறைவனுக்கு அப்படி இல்லைங்க, எட்டு குணம் உண்டு, எந்த காலத்தும் இருக்கும். எப்படி பூவின் கண் நாற்றம் இருக்கிறது எப்படி பிரிக்க முடியாது இருக்கிறதோ, அதுபோல இறைவனிடத்துல குணத்தை பிரிக்க முடியாது. அதுதான் தாதாமிய சம்பந்தம் அப்படின்னு பேர். இறைவனுக்கும் இறைவிக்கும் இருக்கின்ற உறவு பிரிப்பில்லாத உறவு. நாம வேணா நம்ம அறிவுக்கு பிரிந்து காண்பதற்காக சக்தியை தனியா வச்சுக்கிட்டு சிவத்தை தனியா வச்சு நாம கும்பிட்டுக்கலாம், ஆனா உண்மையில் அவர்கள் இருவரும் வேறல்ல. நம்ம கண்ணுக்கு வேணா ரெண்டு தஞ்சனியே தெரியும், நான் சக்தியை தாங்க கும்பிடுவேன், நான் சிவத்தை தாங்க கும்பிடுவேன் அப்படின்னு நம்ம வேணா ரெண்டு பிரிஞ்சு பிரிஞ்சு கும்பிட்டு இருக்கலாம். ஆனா உண்மையில் இறைவனும் இறைவியும் வேறு வேறு அல்ல. இதான் அடிப்படையா. இது இதை விளங்கிக் கொள்வதற்கு ரொம்ப காலம் வரணுங்க. அது திருமுறைகளையும் சித்தாந்தத்தையும் திரும்ப திரும்ப படிச்சு சிந்தித்து பூசை செய்து செய்து நம்ம அந்த இதுல ஒன்றும் போதுதான் இந்த ரெண்டும் எப்படிப்பட்ட ஒன்று என்று நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். அதனால என் குணத்தை உடையவன் என்பதுல அவனுடைய ஆற்றல் என்பதை பெண் என்று சொல்லலாம், அதான் சக்தி. எனவே பெண் அப்படின்னு இருப்பார். இந்த சக்தியானது அடங்கி நிற்பதுக்கு ஒரு இடம் உண்டல்லவா, அது சிவம். சூரியன் இருக்கிறது, சூரியனுடைய கதிர் இருக்கிறது, சூரியனிலிருந்துதான் வெளிப்படுகிறது கதிர். இந்த கதிர் சூரியனுக்குள் அடக்கமே ஒழிய சூரியனை கடந்து இருப்பதல்ல, சூரியனுக்குள் இருந்துதான் இது வெளிப்படுகிறது. அப்படி வெளிப்படும் போது அதுக்கு சக்தின்னு பேரு, அதற்குள் இருக்கும் போது அது அமைதியாக கிடக்கிறது. எனவே சூரியனும் அதனுடைய கதிரும் போலதான் சிவத்துக்கும் சக்திக்கும் இருக்கின்ற சம்பந்தம் அதுதான். அப்ப சூரியன் மன்றும் என்று எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சிவம், அவருடைய கதிர் சக்தி. அதுபோல பெண் ஆண் அலி என்று அறியக்கூடிய பொருளா என்று அறி ஒன்கிளை. நாங்களும் பார்க்கிறது இப்படி இருப்பாரா அப்படி இருப்பாரான்னு கேட்டா ஒன்றும் அறிய முடியாதவனாக இருக்கின்றான். எனவே ஆன்மாக்களால் இறைவன் இன்ன தன்மை உடையவன் என்று அறியப்படுபவன் அல்ல. அதை தாங்க இந்த சொல்லால காட்டியிருக்கிறார். இன்ன தன்மையன் என்று அறிய ஒன்னா எம்மான் என்று சொல்லப்பட்ட தொடர்தான் இங்க கொஞ்சம் வேறு வகையாக வைத்து காட்டியிருக்கார். எனவே பெண் ஆண் அலி என்ற வகையில பெண்டீர் ஆண் அலி என்று அறி ஒன்கிளை தொண்டானியர்க்கு அகங்க அடியேனாகி எனக்கு வந்து தோன்றினார். எப்படி தோன்றினார், மணிவாசக பெருமானுக்கு இறைவன் குரு வடிவாக வந்து தோன்றினார். தொண்டானியர்க்கு உள்ளவா வந்து தோன்றினார். எனவே எனக்கு குரு வடிவமாக வந்து நான் கண்ணில் காணுகிற வண்ணமாக வந்து எனக்கு ஆட்கொண்டீர்கள். எனவே வந்து தோன்றினீர்கள் கண்டும் கண்டிலே. இந்த கண்டும் கண்டிலேன் அப்படிங்கும் போது பார்த்தேன் பார்க்கல. என்னையா அப்படி சொல்றீங்க, பார்த்தேன்னு சொல்லணும் இல்லைன்னா பார்க்கலன்னு சொல்லணும். பார்த்தும் பார்க்கல அப்படின்னு கண்டும் கண்டிலே. இது என்ன அப்படி கண்டும் கண்டிலே என்பது என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குருவடிவாக வந்து என்னை ஆட்கொண்டார். எனவே நான் என் குருநாதனை கண்டேன். இப்ப கண்டேன் என்பது குருநாதனை கண்டேன். பிறகு என்னானாரு, இறைவர் சோதி பிழம்பான் என்று மறைந்து போனார். எனவே அதனால இப்ப நான் காணாதவனாக ஆகிட்டேன். இப்படி ஒரு பொருள் வைத்துக் கொள்ளலாம். கண்டேன், பார்த்தேன், அதுக்கப்புறம் பார்க்க முடியாம போயிடுச்சுங்க. சோதி பிழம்பா வந்து மறைந்து போயிட்டாரு, உருவமாக வந்து என்னை ஆட்கொண்டார். பிறகு சோதி பிழம்பாக மறைந்த பொழுது அதற்கு பிறகு என் இறைவனை நான் காண முடியல. எனவே கண்டும் கண்டிலேன். இது என்ன கண் மாயம்? இது இப்படித்தான் இப்படி மறைந்தார். இது கண்மா என்பது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, மாயா வித்தை என்று சொல்வது போல, அந்த வித்தையை போலல்லவா மறைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்வதற்கான பொருள். இப்படி ஒன்னு பொருள் வைத்துக் கொள்ளலாம். இன்னொரு பொருள் இருக்குது. இதுக்கு இன்னொரு பொருள் என்னன்னு கேட்டா, இப்ப என் குருநாதர் வந்தாரு, எனக்கு உணர்த்தினார், நான் அப்படியே எதை கண்ணுல கண்டேனோ அதை என் உள்ளத்திலே காண்பதற்கு தொடங்கினேன். அதை வெளியே பார்த்த பொருளை என்னுடைய யோக அப்படின்னா ஒன்றுதல் அப்படிங்கிற உணர்வுனால என் உள்ளத்துல தியானிக்க தொடங்கினேன். அப்படி தொடங்கும் போது என்னாச்சு அப்படின்னு கேட்டா, தியான பொருளாக நின்று, எனவே இறைவனாகி அவனை உன்னை நான் என் மனத்தில் நிறுத்தி ஐய திரிவுகள் இல்லாது தியானம் செய்த, அப்படி தியானித்த பொழுது என் மனத்தின் காட்சிப்படுகிற பொருளாக இறைவன் வந்து தோன்றினார். அப்ப இறைவன் வந்து தோன்றினார், அதனால கண்டேன். சரி, அப்படி அவன் கண், நான் அவனை கண்டேன் அப்படிங்கிற நிலை நாட்பட நாட்பட என்னாச்சு, கண் கண்டேன் என்ற நிலை நான் பார்த்தேன்னு தெரிஞ்சது, ஆனா பார்க்கிற நான் தெரியல. கண்டேன் கண்டிலே. அப்ப என்னன்னா, அவனை நான் பார்த்தேன், என்ன பார்க்கலீங்க, என்ன பார்க்கல. என்ன அப்படின்னா, சைவ சித்தாந்தத்துல சொல்லுவது என்னன்னு கேட்டா, இறைவனை நான் காண்கிறேன் என்கிற நினைப்பு வரும்போது இறைவன்கிற பொருள் நமக்கு தெரியாது. இறைவனை பார்த்துட்டோம்னா பார்க்கிறேங்கிற நினைப்பு போயிடும். பார்க்கிறேங்கிற நினைப்பு போய் பார்ப்பதுதான் பார்ப்பது. அப்படி நான் பார்த்தேன், நான் பார்த்தேன். இப்ப ஒரு நிமிஷம் இருங்க, நான் சாமி பார்த்துட்டு இருக்கிறேன். இப்ப நான் பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொன்னாவே இறைவன் இருக்கிறான், நானும் இருக்கிறேன்னு அர்த்தம். நானும் இறைவனும் இருந்து ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவர் என்ன பார்க்கிறாரு, நான் அவரை பார்க்கிறேன்னா ரெண்டு பொருள். பார்ப்பவன் ஒருவன், பார்க்கப்படுகிற பொருள் ஒன்று. ஆனா உண்மையில என்னன்னு கேட்டா, காணலாம், காண்கிறோம் என்கிற நிலை இல்லாமல் காண வேண்டும். அது எப்படிங்க, தூங்கணும், ஆனா தூங்குறோங்கிற நினைப்பு இல்லாம தூங்கணும். அவ்வளவுதான் சிம்பிள் லாஜிக். ஒன்னு சிரமப்படவே வேண்டியதுல. நீங்க தூங்குறீங்களா சார், நான் தூங்கிட்டு இருக்கிறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன கூப்பிடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம், தூங்குலன்னு அர்த்தம் இல்லீங்களா. நீங்க தூங்கி கதவு தட்டுறாங்க யாரோ, நான் தூங்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், எஞ்சி வந்து கதவை தட்டா முண்டோன்னு அர்த்தம் இல்லீங்களா. கதவு தூங்கிட்டு இருக்கிறான், நம்ம கதவை தட்டிட்டு இருக்க தூங்கிட்டு இருக்கிறேன், எஞ்சி வாடா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாதான் சொல்றதா. தூங்குறவனுக்கு என்ன தெரியாது, சத்தம் கேட்கறது, நான் தூங்கிக் கொண்டிருக்கிறேன், நான் நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கிறேன், ஆழ்ந்த நித்திரைக்கு சென்று விட்டேன் இப்பொழுது அப்படின்னு நினைச்சா தூங்கிட்டு இருக்கிறோம்ங்க. அப்ப என்னது, சாதாரண உறக்கத்துக்கு செல்லுகின்ற பொழுதே உறங்குகிறேன் என்று நம்மால கண்டுபிடிக்க முடியாது. இறைவனை காண்கின்ற பொழுது நான் காண்கிறேன் என்று எப்படி காண்பது? அது தொடக்கத்துல தாங்க பார்க்கிற மாதிரி தெரியும். அந்த அந்த இறை உணர்வுல ஒன்றி போக ஒன்றி போக நான் என்பது கரைந்து போயிடும். நான் பார்த்து கொண்டிருக்கிறேன்ங்கிற நினைப்பே இல்லாம பார்த்துட்டு இருப்போம். அதுதான் பக்தியில ஏற்படுகிற உணர்வுங்க. இதுதான் முடிந்த நிலை. அதுக்கு தான் திரிபுடி ஞானம். காண்பவன், காணப்படும் பொருள், காட்சி, மூன்று ஒன்றாயிரும். மூணு வேறு வேறா இருந்தா காட்சி இல்ல. நாம உலக பொருளை காண்பதெல்லாம் மூணா தான் பார்க்கிறோம். நான் உட்கார்ந்து இருக்கிறேன், நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, எனக்கு நீங்க தெரியுதீங்க, உங்களுக்கு நான் தெரியறேன். இப்ப என்ன தெரியுது அப்படி கேட்டா, எதுக்கால உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் சொல்றாரு, சொல்றாரு என்ன சொல்றாரு, திருவாசகன் சொல்றாரு, நான் என்ன பண்ணிக்கோம், கேட்டுட்டு இருக்கிறோம். அப்படி சொல்பவர், கேட்பவர், காண்கிற பொருள், இதெல்லாம் வேறு வேறா இருக்குது. அதனால எல்லாம் தெரியுது. எல்லாம் ஒன்னா போச்சுன்னா எப்படி தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. ஏன், இறைவன் பதிஞானத்தினால் தான் அறியப்படுபவன். பதிஞானத்தை தவிர வேறு வகையால் அறியப்படுபவன் அல்ல. அப்படியே அஞ்செழுத்து மந்திரத்துல வச்சு சொல்லணும்னா, யாவாகிய உயிர் வாவாகி அருளோடு கூடணும். யா வாவோடு கூடுச்சுன்னா என்ன ஆகும் கேட்டா, யாவா இருக்காதுங்க, என்ன ஆயிரும், வாவாக ஆயிடும். எப்படி சார் ஆகும் அப்படி கேட்டா, ஆன்மா எதனோடு கூடுகிறதோ அதுவாக ஆகும். அதான் ஆன்மாவுக்குரிய இலக்கணம். எந்த பொருளோடு கூடுகிறதோ அந்த பொருளாக உயிர் ஆகும். அப்ப வகரமாகி அருளோடு கூடுகின்ற பொழுது எகரம் வகரமாக நிற்குமே அன்றி எகரமும் வகரமும் சேர்ந்து தெரியுமான்னு கேட்டா, எழுத்தலவேனா எழுதி காட்டலாமே உடைய உண்மை அனுபவத்துல வாதான் நிற்கும், யா வகரத்து கூட அப்படியே கரைந்து நிற்கும். இந்த வா என்பது என்னன்னு கேட்டா, சீல போய் நிற்கும் போது சீதான் நிற்கும், வா தெரியாது. இப்ப யா எங்கேயா இருக்குதுன்னு கேட்டா, அந்த வாவை கண்டுபிடிச்சின்னா வாவுக்குள்ள சீ இருக்கும் யா. ஆனா சீயும் வாவும் சேர்ந்து நின்னா தனித்தனியா தெரியாது, சீக்குள்ள வா அடங்கி விடும். இந்த வாவுக்குள்ளதான் யா கிடக்குது, எப்படி காண்பது? இதுதாங்க அனுபவ நிலை. இங்க பேச்சே கிடையாது, அனுபவித்துக் கொண்டே இருப்பது. அதுதான் முடிந்த நிலை. அதுக்குத்தான் முத்தி நிலைன்னு பேர். அந்த நிலை பெற்றவர்கள் பெறுகின்ற உயிர் மீண்டும் பிறவிக்கு வாராது. அதுக்கு கீழே நிக்கிற எல்லாருமே பிறப்புக்கு வாய்ப்புக்குரியவர்கள் தான் அப்படிங்கறதான் சித்தாந்தத்தினுடைய நிலை. எனவே அதை விரிந்து சொல்லப்படுகிறது. எனவே கண்டும் கண்டிலேன் அப்படிங்கிறதுக்கு, இறைவனை கண்டேன் என்னை காணவில்லை அப்படிங்கிற பொருள் தான் அந்த இடத்துக்குரிய அந்த பொருளாக வைத்து காண்பதுக்குரிய. எனவே கண்டும் கண்டிலேன், முதல்ல கண்டும் கண்டிலேன் என்பதற்கு இறைவன் குருநாதர் வந்ததை பார்த்தேன், அதுக்கப்புறம் சோதிப்புலமாக மறைந்து போயிட்டாரு காணல அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவது வகையான பொருள், என் தியான உணர்வில் அவனை கண்டேன், கண்ட நான் என்னுடைய இருப்பு காண்பவனாகி என்னுடைய இருப்பை என்னால காண முடியல, எனவே நான் கண்டிலேன் என்று என்னை காணல அப்படி சொல்லுகிறார். எனவே என்ன கண் மாயமே, என்ன கண் மாயமே என்பது அந்த காட்சியில் மறைந்ததுக்கு காரணம் என்ன என்று கேள்வி. கண்கட்டி வித்தை போல அந்த பெருமான் மறைந்து போயிட்டானே அப்படிங்கிற வகையில, இது கண்கட்டி வித்தையாக அல்லவா இருக்கிறது, ஒருவரும் அறியாத ஒன்றை அப்படிங்கிற வண்ணமாக எடுத்துக்காட்டு. எனவே இந்த பாடல்ல ஒரு உண்பொருள் ஒன்று உண்டு, அது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, இன்னது என்று அறியக்கூடியது அல்ல, அது சிவமாகவும் நிற்கும், சக்தியாகவும் நிற்கும், சிவசக்தியாகவும் நிற்கும். சிவமா நிற்கக்கூடிய நிலையும் அதுக்கு உண்டு, சக்தியாக வந்து நிற்க நிலையும் உண்டு, சிவசக்தியாக வருவது உண்டு. அப்படி வரும்போதுதான் பெண்டிர் ஆண் அலி என்று சிவசக்தியாக நிற்கும் போது மாதுருபாகன் அலி என்கிற நிலை, அதே சக்தியாக நிற்கும் போது பெண் என்ற நிலை, சிவமா நிற்கும் பொழுது ஆண் என்ற நிலை. எனவே அவர் உண்மையில் ஆணும் அல்ல, பெண்ணும் அல்ல, அலியும் அல்ல. இதுதான் நம்முடைய நிலை. நீங்க அப்பர் பெருமானுடைய பாடல்ல பாத்தீங்கன்னா தெரியும், அவர் வந்து நிறைய பாட தாண்டகத்துல ஒரு பாட்டுல இறைவன் இன்னென்னவாலாம் இருக்கிறாருன்னு சொல்லுவார். இதெல்லாம் இருக்கிறாரு, நிலமா இருக்கிறாரு, நீரா இருக்கிறாரு, காத்தா இருக்கிறாரு, ஆணா இருக்கிறாரு, பெண்ணா இருக்கிறாரு, அலியா இருக்கிறாரு சொல்லிட்டே வருவார். அதுவே அப்படியே நேர் மாறா மாறி சொல்வார். அவர் யாருன்னு கேட்டா, மண் அல்ல, விண் அல்ல, நீர் அல்ல, தீ அல்ல, காற்றல்ல, ஆகாயம் அல்ல, பெண் அல்ல, ஆண் அல்ல, பேடிர் பேடினா அடி அது அல்ல அப்படின்பார். இப்படி எதெல்லாம் உண்டுன்னு சொன்னாரோ இல்லைன்பார். உண்டு என்று சொன்னது தடத்தம், இல்லை என்பது சொரூபம். அவர் இறங்கி வரும்போது இதெல்லாம் உண்டு, எல்லாம் கடந்து நிற்கும் போது இது எதுவுமே அவருக்கு இல்லை. இதுதான் நம்முடைய திருமுறைகளும் சித்தாந்தம் தெளிவா சொல்லி இருக்கக்கூடிய நிலை. எனவே பெண்டீர் ஆண் அலி என்று ஒன்று அப்படிங்கிற வகையில எடுத்து காட்டுகிறார். பெண்டீர் ஆணலி என்று அறி ஒன்றிலை தொண்டனேற்கு உள்ளவா வந்து தோன்றினாய், கண்டும் கண்டிலேன் என்ன கண் மாயமே, இது என்ன மாய வித்தை அப்படிங்கிற வியப்பாக எடுத்து காட்டுகிறார்.